சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். சங்கீதம் 119:102.
டபிள்யூஆரின் அருமையான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக ஆகாப் ஏசபேலின் ஆட்சி காலத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த ஆகாப் இஸ்ரவேல் அரசனான உம்ரியின் மகன். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா எனும் தீர்க்கதரிசியை எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசி ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு வந்த வேகத்திலேயே அரண்மனையை விட்டு வெளியே போய்விட்டார். கர்த்தர் தீர்க்கதரிசியை கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருக்கும்படியாய் அனுப்பினார். அங்கே ஆற்றின் தண்ணீரை குடித்துக் கொண்டு காகங்கள் கொண்டு வந்த அப்பத்தையும் இறைச்சியையும் சாப்பிட்டுக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். 1 ராஜாக்கள் 17:7.
தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று.
இங்கே இந்த வனாந்தரத்திலே இருந்த எலியா ஒவ்வொரு நாள் காலையிலேயும் தண்ணீர் குடிக்க கேரி தாற்றண்டை செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குறைந்து கொண்டே போவதை கவனித்திருப்பார். தண்ணீரின் ஓட்டத்திலே ஒரு கம்பை ஊன்றி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குறைகிறது என்பதை கணக்கிட்டிருப்பார் என்றால், இன்னும் எத்தனை நாள் அது தனக்கு போதுமானதாக இருக்கும், எப்பொழுது அவருடைய மரணம் அவரை சந்திக்கும் என்பதை கூட கணக்கிட உதவியாயிருந்திருக்கும். இப்படிப்பட்ட சாதாரண கணக்கிடுதலை அறிந்திருந்த ஒவ்வொருவருமே தண்ணீர் பூரணமாய் வற்றி போகும் ஒரு நாள் வரும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதுதான் கணக்கெடுத்தல் என்னும் பாவம். இன்றைக்கு திருச்சபையின் நிலைமையை குறித்து பார்க்கும்பொழுதும் அநேக வேளைகளிலே அங்கே எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், காணிக்கை எப்படி வந்தது, ஆலயத்திற்கு வருகிற மக்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறதா என்பதை கொண்டு வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான ஒரு கணக்கெடுப்பாய் இருக்காது. இப்பொழுது எலியா தான் மறிக்கப் போகும் நாளை ஓரளவு கணக்கெட்டிருப்பார். ஆனால் இந்த குளிர்ந்த கணக்கெடுப்பு ஆவிக்குரிய நெருப்பை கணக்கெடுக்கவில்லை. வங்கி கணக்கை எழுதுவதைப் போல ஒரு திருச்சபையின் நிலைமையை எழுத முடியாது. ஒரு கம்ப்யூட்டரிலே அதை அளவிட முடியாது. ஒரு உயிர் மீட்சியை கூட கணக்கெடுப்பினாலே நிர்ணயிக்க முடியாது. எலியா ஒவ்வொரு நாளும் வற்றி கொண்டு போகும் அந்த நீரோடையை பார்த்தபொழுது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையும் ஒரு காய்ந்து போகும் ஓடையாயிருக்கிறது. அதாவது அவருடைய வாழ்க்கையும் ஒரு ஓடையாக இருக்கிறது. ஜீவனுள்ள தண்ணீர் அதன் மூலமாய் கடந்து செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது யோவான் 4:13-14 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். சில வேளைகளிலே நாம் பாடுகிறோம், ஆண்டவரே என்னை ஒரு ஆசீர்வாதமாக்கும் என்று பாடுகிறோம். ஆனால் அதை பாடுகிறவர்களிலே பாதி பேருக்கு அதன் பொருள் புரியவில்லை. ஏன்? அதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒரு வெற்று ஓடை என்றும் அதில் நீங்கள் எந்த ஒரு ஜீவ தண்ணீரும் கொண்டவர்களாக இல்லை என்றும் கூறுகிறது. ஜீவ தண்ணீராகிய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மூலமாய் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் ஆகுகிறீர்கள். எலியா அதை பெற்றுக் கொள்ள வேண்டியிருந்தது. 1 Corinthians 7:27 பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ ஒரு பெரிய வலிமையான முரட்டாட்டமான தனி மனிதன் அல்ல. இந்த காய்ந்து போகிற ஓடையை விட நீ பெரிய சக்தி வாய்ந்தவன் அல்ல. உன் மூலமாக ஜீவ தண்ணீர் கடந்து செல்லாதவரை உனக்கு பலன் இருக்காது. ஹட்சன் டெய்லர் தனது ஊழியத்திலே இளம் ஊழியர்களை பயிற்றுவித்த பொழுது, நீங்கள் இங்கே வந்திருப்பதனாலே உங்களிடத்திலே ஏதும் இருக்கிறது என்று எண்ணிவிடக்கூடாது. உங்கள் மூலமாகவும் உங்களை கொண்டும் கர்த்தரே காரியங்களை செய்யும் பொழுதுதான் அது சிறப்பானதாய் இருக்கும் என்றார். இதை கேட்ட ஒரு இளம் ஊழியர், என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பது எனக்கு கடினமானதாய் இருக்கிறது என்று கூறினாராம். அதற்கு ஹட்சன் டெய்லர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சகோதரனே, அது உண்மை என்று எடுத்துக்கொள், விசுவாசத்திலே எடுத்துக்கொள். ஏனென்றால் அது உண்மையாயிருக்கிறது. உன்னிலே ஒன்றுமில்லை, நீ ஒன்றுமில்லை என்று கூறினாராம். நானும் நீங்களும் ஜீவ தண்ணீராகிய கர்த்தருடைய வார்த்தை நம் மூலமாக கடந்து செல்லாவிட்டால் காய்ந்து போன ஓடைகளாகவே இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் எலியாவோடு கூட இடைபடுகிறார். பாருங்கள், 1 Corinthians 17:8-12.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள்.
அந்த விதவை தன்னுடைய சரித்திரத்தை சொன்ன பிறகு எலியா அவளை பார்த்து, வீட்டிற்கு போய் ஒரு அப்பத்தை பண்ணு என்றும் அவள் மறிக்கப் போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தி அனுப்புகிறார். 1 Corinthians 17:13-14.
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
அருமையானவர்களே, எலியாவும் அந்த விதவையும் ஒவ்வொரு நாளும் அந்த காலியான பானையை எட்டி பார்த்து எட்டி பார்த்து ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருப்பார்கள். அந்த வெறும் பானையை கொண்டு கர்த்தர் அவர்களை தாங்கி வந்தார். இங்கே எலியா கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு பாடம் இருந்தது. இங்கே நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமும் இருக்கிறது. நாம் எல்லாருமே வெறும் மாவு பானைகள்தான். இந்த அநேகர் தங்களை பூரணமாய் தத்தம் செய்வது என்பதை குறித்து பேசுகிறார்கள். நம்முடைய தாலந்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருக்கு கொடுப்பதற்கென்று நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. கலிலேயா தேசத்திலே கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திலே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? மணமகளுடைய உடையா? இல்லை, அங்கே இருந்த சில வெறுமையான தண்ணீர் ஜாடிகள் தான். இயேசு கிறிஸ்து அதிலே தண்ணீரை நிரப்ப முடியாய் சொன்னார். விளைவாக ருசியான திராட்சை ரசத்தை பரிமாற முடிந்தது. அதுதான் அந்த திருமணத்திலே மிக முக்கியமானதாயிற்று. அருமையானவர்களே, நாம் வெறுமையான மாவு பானைகளாயும் வெறுமையான நீரோடைகளுமாயுமே இருக்கிறோம். ஜீவ தண்ணீர் நம் மூலமாக கடந்து செல்லாதவரை, ஜீவ அப்பம் நம்மிலே வைக்கப்படாதவரை நாம் ஒன்றுமில்லை. இதை உணர்ந்து கொள்ளவில்லையாகையால் ஆவிக்குரிய அலங்காரமான காட்சிகளைத்தான் ஆலயங்களிலே வைக்கிறோம். அநேக திருச்சபைகள் சமுதாய கூடங்களாகத்தான் இருக்கிறது. அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆலயங்களிலே நடைபெறுகிற கேளிக்கைகளுக்கு கூட்டம் அதிகமானதாயிருக்கும். அதிலே அநேக மக்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆராதனைக்கு வருகிறவர்களும் வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வருகிறவர்களும் மிகவும் சிறிய கூட்டமாய் இருப்பார்கள். நாம் எல்லாருமே வெறும் பானைகள் என்பதை உணர வேண்டும். 1 ராஜாக்கள் 17:17 பாருங்கள்.
இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது.
அந்த விதவையின் மகன் மரித்து போனான். எலியா என்ன செய்தார் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17:19-22 வரை.
அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான்.
எலியா அந்த பையனின் சரீரத்தின் மீது 3 முறை படுத்து எழுந்தார். இது உயிர்த்தெழுதலை நினைப்பூட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரோடு கூட தொடர்பு நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் இது காட்டுகிறது. இன்றைக்கும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அந்த தொடர்பு இல்லை என்றால் திருச்சபை செத்ததாகவே இருக்கும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சிறந்த அற்புதங்களுள் ஒன்று இந்த சம்பவம். 22 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். நம்மிலே எந்த நன்மையும் இல்லை. நாம் வெறும் மரித்த சரீரங்களாய் இருக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரம் போன பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய பாவத்திலே நாம் செத்து கிடக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டோம் என்று கூறுகிறோம். அவர் மரித்தார், நாமும் அவரோடு மரித்தோம். அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவரோடு கூட அவ்வாறு நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இல்லை என்றால் நம்மிலே ஒன்றுமில்லை. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் இவ்விதமாக கூறியிருக்கிறார். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எலியா தான் ஒரு காய்ந்து போன நீரோடை என்பதையும் தான் ஒரு மாவில்லாத பானை என்பதையும் வெறும் மரித்த சரீரம் என்பதையும் உணர வேண்டும். இதை எலியா உணர்ந்து கொள்ளும்பொழுது தேவன் அவரை பயன்படுத்த முடியும். மார்ட்டின் லூத்தர் ஒருமுறை சொல்லும்பொழுது ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உருவாக்குகிறார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தான் ஒன்றுமில்லை என்பதை உணரும் வரைக்கும் தேவன் அவனை பயன்படுத்த முடியாது. இன்றைக்கும் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை இதுதான். நாம் மிகவும் வலிமை மிகுந்தவர்களாய் இருக்கிறோம், திறமைகள் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொள்கிறோம். எனவே தேவன் நம்மை பயன்படுத்த முடியவில்லை. இப்பொழுது நாம் 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். வேத புத்தகத்தில் உள்ள மிக அழகான காட்சிகள் அடைந்த அதிகாரங்களுள் இதுவும் ஒன்று. உண்மையான தேவன் யார் என்பதை குறித்து தீர்மானிக்கும்படியாக பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு எலியா சவால் விடுகிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறார்கள். இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரே ஒரு எலியாதான். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:2.
அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது.
இப்பொழுது தேவன் எலியாவை பயன்படுத்த ஆயத்தமாகிறார். இப்பொழுது இந்த மனிதன் தைரியமாக செயல்பட முடியும். தான் ஒன்றுமில்லை என்பதையும் தேவன் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர் என்பதையும் எலியா அறிந்துவிட்டார். இப்பொழுது ஆகாபை சந்திக்க புறப்பட்டு போகிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:3-6 வரை.
ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும் படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்துக் கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள்.
இப்பொழுது தேசத்திலே பஞ்சம் மிகவும் கொடூரமானதாயிருக்கிறது. அதிகமான செடி கொடிகள் காய்ந்து போய்விட்டன. ஆடு மாடுகள் மேய்வதற்கு இடம் தேடி அலைகின்றன. எனவே இப்பொழுது ஆகாவும் அவனுடைய வேலைக்காரரான ஒபதியாவும் மிருகங்கள் புல் மேயும்படியான இடத்தை தேடி அலைகிறார்கள். ஆகாப் ஒரு திசையிலையும் ஒபதியா மற்றொரு திசையிலையும் போனார்கள். ஒபதியா ஆகாவின் அரண்மனையில விசாரிப்புக்காரனாய் இருந்தான். இவன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிற ஒரு மனிதன். ஏசபேலின் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிலே 100 பேரை ஒழித்து வைத்திருந்தவன். வசனங்கள் 7-8 பாருங்கள்.
ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான்தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான்.
உபதியா கால்நடைகள் மேய்வதற்கான புல் அகப்படுமா என்று பார்த்துக் கொண்டிருந்த பொழுது எலியாவை சந்திக்கிறான். எலியா அவனை பார்த்து, எலியா வந்திருக்கிறான் என்று ஆகாபுக்கு சொல் என்று கூறி அனுப்புகிறான். இன்றைக்கும் எலியாவைப் போல தைரியமாக தெளிவாக கூற நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபை பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு எலியா பூமிக்கு வரப்போகிறார். அந்த காலகட்டத்திலே ஒரு உறுதியான குரல் உலகுக்கு தேவை. ஆம், அது எலியாதான். 1 ராஜாக்கள் 18:9-13 வசனங்களை கவனியுங்கள்.
அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும் படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு, இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ?
ஆகாப் பார்க்க முன்னதாக எலியா மறைந்து விடுவார் என்று பயந்து அந்த செய்தியை ஆகாபுக்கு அறிவிக்க ஒபதியா பயப்பட்டார். தன்னுடைய சொந்த ஜீவனை குறித்து பயந்தார். எனவே எலியா கூறியதை செய்வது கடினம் என்பதாக சொல்லுகிறார். பாருங்கள் வசனங்கள் 14-16 வரை.
இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான்.
இப்பொழுது நாம் அந்த செய்தியை 3 முறை வாசித்து விட்டோம். அது என்ன செய்தி? இதோ எலியா வந்திருக்கிறேன். தான் ஆகாபை நிச்சயமாக சந்திக்கப் போகிறேன் என்பதை எலியா இவ்வாறு உறுதியாக சொன்னபடியினாலே ஒபதியா அரசனிடத்திலே செல்கிறான். அவன் போய் அங்கே என்ன சொன்னான் தெரியுமா? ராஜாவே, எலியா இங்கே வந்திருக்கிறான் என்றுதான் கூறுகிறான். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னும் ஒரு நாளிலே அதுவே இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட போகிற செய்தியாயிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18:17-18 பாருங்கள்.
ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நீயல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவர்கள்.
எலியா என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நான் அல்ல, நீயே இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறாய் என்று சொன்னார். எலியாவை போல பிரசங்கிப்பவர்களை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது இரட்டை வாழ்க்கையான வேடம் அல்ல, அது என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்வதுதான். தொடர்ந்து நாம் செல்லும் முன்பதாக மற்றொரு காரியத்தையும் உங்களுக்கு நினைப்போட்ட விரும்புகிறேன். வேதத்தை பூரணமாக நம்பாதவர்கள், முற்போக்காய் பேசுகிறவர்கள், அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களை குறித்து திருச்சபை பிளவுக்கு காரணம் காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே திருச்சபையிலே பிளவை உண்டு பண்ணியது யார்? திருச்சபையானது அடிப்படை சத்தியங்களை கொண்டதாக இருந்தது. ஆனால் பிளவை கொண்டு வந்தது முற்போக்குவாதிகளும் வேதத்தை பூரணமாய் நம்பாததினாலே கேள்விகளை எழுப்பியவர்களுமே. சில சபைகள் வேத வசனத்தை பூரணமாய் விசுவாசியாதபடியினாலே அப்படிப்பட்ட சபைகளை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கிறது. இங்கே நாம் வாசித்த பகுதியிலேயும் ஆகாப் தேசத்திலே பிரச்சனைக்கான காரணம் எலியா என்று கூறுகிறான். காரியங்களை குழப்புவதாக எலியா குற்றம் சாட்டுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரும். எலிகள் எப்பொழுதுமே ஒரு இருளான இடத்தைத்தான் விரும்புகிறதா இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் வரும்பொழுது அவை சிதறி ஓடுகிறது. இப்பொழுது எலியா ஆகாபின் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக ஒரு சவாலை வைக்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:19.
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான்.
சொல்லப்போனால் இந்த போட்டியானது தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே உண்டானது. ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் பாகாலை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் இடையிலே இது நடைபெறுகிறது. ஒரு சேனைக்கு ஒப்பான எலியா ஒரு பக்கமும், ஆகாப், ஏசபேல், 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் மறுபக்கமுமாய் நிற்கிறார்கள். 1 ராஜாக்கள் 18:20-21.
அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை.
இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்மேல் பர்வதத்திலே கூடியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான போட்டியாயிருக்கிறது. ஜனங்களுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை எலியா அறிந்திருந்தார். அவர்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை தொழுது கொள்வது போல நடித்தாலும் உண்மையாகவே பாகாலைத்தான் தொழுது கொண்டு வந்தார்கள். எலியாவின் கேள்விக்கு ஜனங்களிலே யாரும் பதில் சொல்லாததற்கு காரணம் அவர்கள் பாவம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, இதுதான் இரட்டை வாழ்க்கை என்பது. இன்றைக்கும் திருச்சபைகளிலும் கூட அநேகர் இரட்டை வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்டவருடைய இரட்டை வாழ்க்கை திருச்சபைக்கு நேராய் வந்த அநேகரை கூட திருச்சபைக்கு உள்ளே வராதபடி தடுத்து விடுகிறதாயிருக்கிறது. எந்த காரியங்களையும் தெளிவாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டுமென்றால் அது திருச்சபையாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கேதான் இரட்டை வாழ்க்கைகளும் புதரையே அடித்துக் கொண்டிருக்கும் நிலைமையும் உள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18:22.
அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர்.
எலியாவினுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டிருந்த காரியம் என்ன? தான் ஒருவனே விட்டு வைக்கப்பட்டவனாயிருக்கிறேன் என்று எண்ணினார். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் ஒருவர் மட்டுமே கர்த்தரை அத்தனை அதிகமாக நேசிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, சற்று நீங்கள் கண்களை திறந்து பார்த்தால் உங்களைப் போல கர்த்தருக்காக வைராக்கியமாக உறுதியாக பல எதிர்ப்புகளிலே நிற்கிற அநேக ஊழியக்காரர்களை பார்க்கலாம். சில ஊழியர்கள் ஆண்டுடைய வசனத்தை போதிக்கும் பொழுதே ஒரு இடத்திலே ஒரு விதமாகவும் மற்றொரு இடத்திலே மற்றொரு விதமாகவும் கூட்டத்திற்கு தக்க போதிப்பதை பழக்கமாய்க் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களை குறித்த பயம். இங்கே எலியா ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? கர்த்தரின் தீர்க்கதரிசிகளிலே மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் என்கிறார். இப்பொழுது அவருடைய வார்த்தை தவறானதாயிருக்கிறது. ஏனென்றால் பாகாலை வணங்காத 7000 ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் இவர்களை குறித்து எலியாவுக்கு தெரியாது. அந்நாட்களிலே எலியா ஒரு வானொலி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பார் என்றால் இவர்களிலே ஒருவருமே கடிதம் எழுதியிருக்க மாட்டார்கள். அவர்களிலே ஒருவருமே எலியாவை உற்சாகப்படுத்தி இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து ஜனங்களோடு அவர் பேசி பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு சவாலை வைக்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 18:23-24 வசனங்கள்.
இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள்.
வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தரை ருசித்து பார்ப்போம், அவர் நல்லவரா இல்லையா என்பதை பார்ப்போம். பாகால் தெய்வமானால் நாம் அவரை வணங்குவோம், அப்படி இல்லை என்றால் பாகாலை தூக்கி எறிந்து விடுவோம். தேவனாய கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்றால் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் அவரை அறிந்து கொள்வதை குறித்து உண்மையான அக்கறையோடு நீங்கள் தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். விசுவாசம் என்பது இருட்டிலே குதிப்பதல்ல, நம்முடைய விசுவாசம் உண்மையின் மேலே கட்டப்பட்டதாயிருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பு எதை பொறுத்து இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்து உயிர்த்தார் என்ற உண்மையை நீங்கள் விசுவாசிப்பதை சார்ந்துதான் இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் மேலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? அப்படி வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதை குறித்த சந்தேகம் இருக்கும் என்றால், இன்றே இயேசுவே, நீர் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். நீர் என்னுடைய உள்ளத்திலே வாரும். என் மூலமாக நீர் வாழ்ந்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னையே நான் தருகிறேன். நான் பூரணமாய் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆகாபுக்கு முன்னாலே எலியா தைரியமாக பேசியது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்மை குறித்த உறுதியையும் தைரியத்தையும் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உமை நேசிக்க வேண்டியபடி நேசிக்கவும், உமக்கு பயப்பட வேண்டிய அளவு பயப்படவும், உண்மையே தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக கொண்டு வாழவும் நீரே அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். Isaiah 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். Isaiah 42:7.